கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இயேசுப்பா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே.
செபம் என்றால் என்ன? இன்று நொடிக்கு நூற்றுக்கணக்கான மாற்றங்கள் மனித உள்ளத்தை ஆட்டி அலைக்கின்றன. ஆதலால் மற்ற எல்லா காலத்தையும் விட இக்காலத்தில் உள்ளார்ந்த செப பண்பும் பயிற்சியும் தேவைப்படுகின்றன. எனவே செபம் என்றால் இறைவனுடன் இறை மக்கள் கொள்ளும் உறவே செபமாகும். இறைவனுடைய உள்ளமும் இறை மக்களுடைய உள்ளமும் ஒன்றிக்க வேண்டும். ஒன்றித்தலுக்கு மிக அவசியம் உரையாடல். உரையாடுவதால் ஒன்றிக்க முடிகின்றது. உறவினால் இரு உள்ளங்கள் ஒன்றிக்கவும் இயங்கவும் செய்கின்றன. மூவரு இறைவனோடு நாம் கொள்ளும் உறவே செபமாகும். எம்மை தம் சாயலில் படைத்து அன்பு செய்து வரும் தந்தையின் அளவற்ற அன்பை உணரும் போது அப்பா அனுபவம் உண்டாகின்றது. இறைமகன் இயேசு தமது பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழியாக எம்மை மீட்டார் என்பதை உணரும் போது இயேசுவே ஆண்டவர் என்னும் அனுபவம் உண்டாகின்றது. எமது சீர்கெட்ட நிலையில் இருந்து நம்மை அர்ச்சித்து தூய்மையாக்கி தனது வல்லமையால் தூய் ஆவியால் ஆட்கொள்ளும் போது பெந்தகோஸ்தே அனுபவம் உண்டாகின்றது. இந்த இறை அனுபவமே இறை உறவை உண்டாக்குகின்றது. நம் வாழ்வை மாற்றி அமைக்கும் ஆக்க சக்தியாக மாறுகின்றது. சிவமே நிம்மதி இழந்த மனித உள்ளத்திற்கு நிம்மதியான சரணாலயம். சிவமே வாழ்வின் பயணத்தில் திக்கற்று தவிக்கும் மனிதனுக்கு வழிகாட்டி. சிவமே துன்பங்களில் துவளும் நெஞ்சங்களுக்கு ஆறுதலின் பிறப்பிடம். சிவமே இருள் சூழ்ந்த உலகத்தில் அருள் வாழ்வை பெற்றுத் தருகின்றது. சிவமே மனித உள்ளங்களை இறைவனோடு இணைக்கும் பாலம். சிவமே நம்மை இறை சாயலை தாங்கிய மறு கிறிஸ்துவாக மாற்றுகின்றது.
கண்ணீரை துடைத்து காரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அழைத்தீ. கண்ணீரை துடைத்து காரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அழைத்தீ. என்னுயிரே என்னுடலே நீதானே என் இசையா. 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 உயிருள்ள
நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவரே பேறு பெற்றவர் என்ற அந்த தலைப்பிலே இன்று நாம் ஒரு புதிய தியானத்தை ஆரம்பிக்கிறோம். அதாவது பார்வையற்ற ஒருவருடைய நம்பிக்கை, அதனால் அவருக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இதற்கு முன்பு பார்வையற்ற இருவரின் நம்பிக்கை, பார்வையற்ற இருவரின் நம்பிக்கையினாலே அவர்கள் வாழ்க்கையிலே வந்த விடுதலை வாழ்வை பற்றி நாம் தியானித்தோம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அதனால் நமக்கு உண்டாகின்ற ஒரு பெரிய உயர்வை வெற்றி வாழ்வை பற்றி நாம் வலியுறுத்தி உங்களுக்கு தியானத்திலே கொடுத்து வருகிறோம். என்றால் பலர் இன்றைய கடவுளை நம்ப தயங்குகிறார்கள், கடவுளை நம்ப மறுக்கிறார்கள். இன்றைய வாலிப உலகம் கடவுளை மறந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே அவர்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கிறார், கடவுளால் முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால், முதலாவது பெற்றோராகிய பெரியோராகிய நாங்கள் கடவுளில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கடவுளே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கடவுளால் நமது வாழ்க்கையில் நடக்கின்ற அரும்பெரும் செயல்களை அவர்கள் காண்பார்கள் என்றால் அவர்களும் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு வழி உண்டாகி விடுகிறது. ஆக இதற்கு முன்பு பார்வையற்ற இருவர் கடவுளை நம்பி அதன் வழியாக அவர்கள் பார்வை பெற்றுக் கொண்டார்கள். அதுபோல இன்றைக்கு பார்வையற்ற ஒருவர் கடவுளை நம்பி அதன் வழியாக அவர் விடுதலை பெற்றுக் கொண்டார். அவர் எப்படி தன்னுடைய நம்பிக்கையில் செயல்பட்டார் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு இந்த தியானத்திலே நாம் பார்ப்போம். அதுக்கு ஆதாரமாக வேதாகமத்திலிருந்து நாம் எடுத்துக் கொள்கிற வேதாகம வசனங்கள் லூக்காஸ் நற்செய்தி நூல் 18:35-43 லூக்காஸ் நற்செய்தி நூல் 18:35-43 இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருக்கிறதை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கியது என்றார். அவருடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து பார்வையற்ற ஒருவர் கடவுளை நம்பி பார்வை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பார்வையற்றவர் கடவுளை, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்ட பொழுது இயேசுவோடு சென்ற ஒரு சிலர் அவரை தடை பண்ணினார்கள். அப்படியிருந்தும் அவர் கூக்குரலிட்டு விடுதலை வாழ்வை அடைந்து கொள்ளுகிறார். அப்ப இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு சென்றவர்கள் இந்த பார்வையற்றவர் பெற்ற விடுதலையை பெற்றுக் கொண்டார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் பலர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், ஆனால் இயேசுவை நம்புவதில்லை. ஆனால் இந்த பார்வையற்றவர் இயேசுவை நம்பினார். அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று நம்பினார். அந்த நம்பிக்கையின்படி வாழ்வை பெற்றுக் கொள்கிறார். அதுபோல இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இதை ஒரு வெறும் நிகழ்ச்சியாக மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். ஏதோ இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நாம் உறங்கி விடுவோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இதன் வழியாக கடவுள் உங்களோடு பேசுகிறார். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு ஒரு இலவசமாக, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பவில்லை, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கென்று அதற்கான பணத்தை கொடுத்துத்தான் ஒளிபரப்பப்படுகிறது. ஏன் நாம் பணத்தை செலவழித்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக்குகிறோம் என்றால், மக்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக. இயேசுவினால் இதை முடியும் என்று நாங்கள் கண்டுகொண்டதனால், நாங்கள் விசுவாசிப்பதனால், இதை கேட்கிற நீங்களும் அந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பணத்தை செலவழித்து இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களை ஏதோ மதம் மாற்றுவதற்காக அல்ல, அல்லது எங்களிடத்திலே பணம் மிதமிஞ்சி போயிருக்கிறதுனால் அல்ல, அல்லது யாரோ உங்களுக்கு இதை செய்தால்தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம் என்று சொன்னதுனால் அல்ல. மாறாக இயேசு எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு வல்லவர் என்று நாங்கள் கண்டுகொண்டதனால்தான் மற்றவர்களும் அந்த வல்லமையை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல உணர்வோடு நமது கத்தோலிக்க புதுவாழ்வு சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் ஒன்றிணைந்து அதற்கான செலவை பொறுப்பேற்று இந்த நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். வெறும் நான் மட்டும் இதிலே செயல்படவில்லை, என்னோடு பலர் மக்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைந்துதான் இந்த நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஏன் அறிவிக்கிறோம் என்றால், இதை கேட்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே சுமைகளிலிருந்து, கண்ணீர் கவலைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, தீய கட்டுக்களிலிருந்து, பாவ பலவீனங்களிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று ஒரு மகிழ்ச்சியான, விடுதலையான, வெற்றியான, பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே இதை கேட்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு வெறும் நிகழ்ச்சியாக மட்டும் கேட்காமல் இதிலே சொல்லப்படுவதை சற்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அதன் வழியாக உங்களுக்கு உண்டாகிற மகாபெரிய விடுதலையை காண முடியும். அன்றைக்கு இயேசுவோடு சென்றவர்கள் இந்த பார்வையற்றவர் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை அவர்கள் சரியாக புரியவில்லை. ஆனால் இயேசு அந்த சத்தத்தை புரிந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார். அதுபோல நீங்களும் இயேசுவை நம்பிக்கையோடு பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையின் வெற்றியை, விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே நான் சொன்னது போல இந்த தியானத்தை நீங்கள் கவனியுங்கள். அதன் வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, இந்த பார்வையற்றவரிடத்திலே நாம் மூன்று முக்கிய விடயத்தை முதல் பகுதியிலே நாம் கண்டுகொள்கிறோம். அதாவது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், லூக்காஸ் நற்செய்தி நூல் 18 அதிகாரத்திலே 35-38 வரை உள்ள வசனங்கள். இயேசு எரிகோவை நெருங்கி வந்த போது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். மூன்று விடயங்கள். ஒன்று, மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருக்கிறதை கவனித்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது அவர் என்ன செய்தாராம், கவனித்தார். இரண்டாவது இது என்ன என்று வினவினாராம். அப்ப இரண்டாவது வினவினார், கவனித்தார், வினவினார். மூன்றாவது தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். அப்ப கடவுள் மேல் நம்பிக்கை வைத்த அவர், அல்லது நம்பிக்கை வைப்பதற்கு மூன்று விடயங்கள் அவர் செய்தார் பாருங்கள். ஒன்று கவனித்தார், அதற்கு பின்பு வினவினார், என்ன என்று கேட்டார், அதற்கு பின்பு கூக்குரலிட்டிருக்கிறார். இந்த மூன்று முக்கிய பாடத்தை அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கடவுளை விசுவாசிக்கிற மக்களாகிய நாமும் முதலாவது கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுவதிலே வாழ்வு உண்டு. இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பதிலே அல்லது அவருடைய வார்த்தையிலே நமக்கு வேண்டிய விடுதலை உண்டு, நமக்கு வேண்டிய வாழ்வு உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகலதும் அவருடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறது.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை மேல் வைத்தீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தானை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா.
நீர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
இதைத்தான் பல மக்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அதை வரும் வார்த்தையாக நினைக்கிறார்கள். சிலர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், எங்களுக்கு எல்லாம் பைபிள் தெரியும், நாங்கள் படிக்கும் பொழுது, நாங்கள் பாடசாலையில படிக்கும் பொழுது இதெல்லாம் நாங்கள் பாடமாக்கி எழுதியிருக்கிறோம், இந்த ஓமை எங்களுக்கு தெரியும், இந்த கதை எங்களுக்கு தெரியும் என்று அப்படியே சொல்லுவார்கள். நாங்கள் அப்படியே எழுத விட்டீர்கள் என்றால் நாங்கள் அப்படியே ஒரு பிள்ளையும் இல்லாமல் எழுதுவோம் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு அது கதையாகத்தான் தெரிகிறது, அவர்களுக்கு அது ஓமையாகத்தான் தெரிகிறதே தவிர அந்த கதைக்குள்ளே இயேசு சொல்ல வந்த அந்த வாழ்வு அவர்களுக்கு தெரியுமா என்றுதான் கேள்வி. அந்த ஓமைக்கு வழியாக இயேசு என்ன சொல்லுகிறார் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரிகிறதா? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஓமையை பற்றி ஓமை தெரியலாம், கதை தெரியலாம், பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியலாம், புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியலாம், பழைய ஏற்பாட்டின் வழியாக கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்கிறார், அதை நான் வாழ்க்கையில் என்ன கண்டுகொண்டீர்கள் என்பது நான் உங்களுக்கு முக்கியமாய் தெரிந்து தெரிய வேண்டிய ஒரு விடயமாகும். வெறும் இயேசு சொன்ன ஓமைகளையும் கதைகளையும் பாடமாய் தெரிந்து வைத்திருப்பதனால் நமக்கு வாழ்வு வரப்போவதல்ல. மாறாக இயேசு சொன்ன கதைகளிலும் உவமைகளிலும் அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து அதற்குள் இருக்கிற வாழ்வை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தான் அதன் வழியாக உங்களுக்கு ஒரு மகா பெரிய வெற்றி உண்டாவதை நீங்கள் காண முடியும். இந்த பார்வையற்றவர் பாருங்கள், மக்கள் எல்லாரும் கூட்டமாய் போய்கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். என்றால் அவருக்கு பார்வை இல்லை, அவர் கண் தெரியாது, அதனாலே அவர் உணர்ந்தார். உணர்ந்தவுடனே அவர் கேட்டார், அதைத்தான் திருமறை பார்க்கிறோம். அவர் கவனித்தாராம், மக்கள் எல்லாரும் போய்கொண்டிருப்பதை அவர் கவனித்தாராம். அதுபோலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஜெபக்கூட்டங்களுக்கு போகும் பொழுது தயவு செய்து கவனியுங்கள். அதை கவனிக்கும் பொழுதுதான் அதன் வழியாக கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இயேசு கூட ஒரு இடத்திலே சொல்லுகிறார், மத்திய நச்சதி நூலிலே சொல்லுகிறார், வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு மலர் செடிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவர்களுக்கு பிதா உணவளிக்கிறார் என்றால் அவற்றை விட மேலான உங்களுக்கு அவர் அதிகமாய் செய்ய மாட்டாரா என்று சொல்லியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். அதை எமது வான்புறா நிகழ்ச்சியிலே கூட முதல் தியானித்திருக்கிறோம். இயேசு வானத்து பறவைகளையும் காட்டு மலர் செடிகளையும் கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். பாருங்கள், ஏன் அவைகளை கவனித்து பாருங்கள் என்று மக்களுக்கு காட்டி கொடுத்தார்? ஏனென்றால் அந்த வானத்து பறவைகளை காட்டு மலர் செடிகளை நான் படைத்தது படைத்து அதை ஆசீர்வதித்தது போலதான் உங்களையும் நான் படைத்து ஆசீர்வதித்தேன். அவைகள்லாம் பலகி பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதித்தது போலதான் மனுக்குலத்தையும் நான் ஆசீர்வதித்தேன். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை வானத்து பறவைகளுக்கும் காற்று மலர் செடிகளுக்கும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து சகலவிதமான நன்மைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றுக்கு வேண்டிய சூரிய வெளிச்சம், அவற்றுக்கு வேண்டிய தண்ணீர், அவற்றுக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாமே இறைவனால் அவைகளுக்கு இன்றைய வரைக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அவைகள் கேட்காமலேயே அவைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் தன் வாழ்க்கையின் தேவைகளுக்காக அவனாகவே தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையின் தேவைகளுக்காக அவனாகவே தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனை உண்டாக்கினாரா? இல்லை. அந்த திட்டத்தில் கடவுள் மனிதனை உண்டாக்கி வைத்தாரா? இல்லை. ஏதோன் தோட்டத்திலே கடவுள் மனிதனை உண்டாக்கி வைத்திருக்கும் பொழுது அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கடவுள் உண்டாக்கிய பின்புதான் மனிதனை கடவுள் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படினால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் இறைவன் உண்டாக்கி வைத்துத்தான் மனிதனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். மனிதனை உண்டாக்கி ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று சொல்லித்தான் ஆசீர்வதித்தார். அப்படினால் நீங்கள் பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பரலோக தந்தையினிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் அவருடைய திட்டமாகும். எப்படி வானத்து பறவைகளுக்கும் மலர் செடி கொடிகளுக்கும் கடவுளிடத்தில் இருந்து சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனிதனும் பலகி பெருகி வரும் பொழுது அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவனுக்கு கொடுப்பதுதான் கடவுளுடைய திட்டமாகும். அவர்தான் இயேசு சொன்னார், உடைக்காகவும் உணவுக்காகவும் நீங்கள் வருந்துவது என்ன? உடையை விட உடலும் உணவை விட உயிரும் மேலானவைகள் அல்லவா? ஆகவே கடவுளின் அரசை முதலிலே தேடுங்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என்றால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காகவே தேடி அலைந்து கொண்டிருக்கிறானே தவிர கடவுளை அவன் தேடாமல் போய்விட்டான். அதனாலே கடவுள் சொல்லுகிறார், முதல்ல நீ கடவுளை தேடு, உன் தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுளிடத்திலிருந்து உன்னை தேடி வரும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் உண்மை. இயேசு இந்த உலக கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை உண்டாக்கிய பொழுது மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக அவனே பாடுபட்டு உழைத்து ரத்தம் சிந்தி எல்லாம் செய்துதான் வாழ வேண்டும் என்ற திட்டத்திலே கடவுள் மனிதனை உண்டாக்கவில்லை. கடவுள் மனிதனை உண்டாக்கிய பொழுது சகலவற்றையும் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கி அந்த மனிதனிடத்திலே பாதுகாப்பதற்காக கொடுத்தார், பண்படுத்துவதற்காக கொடுத்தார். ஆனால் மனிதன் கடவுளை நம்பாமல் சாத்தானை நம்பினதினாலே, கடவுள் கூறினதை நம்பாமல் அழகையினால் கூறப்பட்டதை நம்பினதினாலே கடவுளால் அவன் கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் மனிதன் இழந்து விட்டான். இன்றைக்கு மனிதன் கடவுளை நம்பாமல் போகும் வரைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள் அவனால் வர முடியாது. கடவுளால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த நன்மையும் அவனால் அனுபவிக்க முடியாது. ஆனால் எப்பொழுது மனிதன் தன்னையோ இந்த உலகத்தையோ அல்லது சாத்தானுடைய வழிகளையோ நம்பாமல் கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறானோ, கடவுளுடைய வழியை நம்புகிறானோ, அப்பொழுது மீண்டும் கடவுள் வழியாக கடவுளிடத்திலிருந்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும், கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்றால் இயேசு வழியாக கிடைக்கும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தார். எதற்காக? மனிதன் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் மீண்டும் மனிதன் பெற்றுக் கொள்வதற்காகத்தான். கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதன் மீண்டும் இணைக்கப்படுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதனாலதான் இயேசு வழியாக பரலோக வாசல் நமக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வழியாக நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்று பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே பல வசனங்களை நாம் பார்க்கிறோம். பார்த்தீர்களா? மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலேதான் கடவுளுடைய பிள்ளை என்கிற அந்த நிலையில் இருந்து அவன் விலகி கீழே விழுந்தான். ஆனால் எப்பொழுது அவன் கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறானோ, மீண்டும் அவன் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு விடுகிறான். நாம் எப்பொழுது இயேசுவை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அல்லது கடவுளுடைய வார்த்தை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் போனதினாலேதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் கடவுளை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடுகிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு அவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னாரே, வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு மலர் செடிகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னாரே. ஏன் கவனித்து பார்க்கும்படி சொன்னார்? அவைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே நிலைத்திருப்பது போலதான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் நீங்கள் வாழ முடியும். அப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கடவுளை நம்புங்கள், கடவுளுடைய அரசை தேடுங்கள், முதலிலே அதை தேடுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுபோலதான் இன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது இந்த பார்வையற்றவர் முதலாவது கவனித்தார். என்ன சத்தம் கேட்கிறது என்று கவனித்தாரே. அதுபோல இந்த போதனை நீங்கள் கேட்கும் போது இந்த போதனை வழியாக கடவுள் உங்களுக்கு எண்ணத்தை சொல்ல வருகிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் எந்த கூட்டங்களுக்கு போனாலும் சரி, திருப்பலியிலே பங்கேற்றுக் கொண்டாலும் சரி, போதனைகள் நிறைந்த சீடிகளை அல்லது டிவியிலே அதை பார்த்தாலும் சரி, சீடிகள் மூலம் கேட்டாலும் சரி, அதன் வழியாக கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை, கடவுள் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதன் வழியாக கடவுளுடைய வல்லமையை நீங்கள் நிச்சயமாக காண முடியும்.
நேர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
எலெலோ என்று சொன்னாலே எங்க மக்க ஐலசா போடுறாங்கய்யா, எலெலோ என்று சொன்னாலே எங்க மக்க ஐலசா போடுறாங்கய்யா. என்னன்னா ஏசப்பா எங்க படகில் உண்டு, அதனால் எங்களுக்கு பயமே இல்லையா. ஏசப்பா எங்க படகில் உண்டு, அதனால் எங்களுக்கு பயமே இல்லையா, எங்களுக்கு பயமே இல்லையா. எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ எலேலோயா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ ஐலசா, எலேலோ எலேலோயா, எலேலோ எலேலோயா, எலேலோ எலேலோயா.
அங்கே இல்லை, புயல் வந்தடிச்சாலும் பயமே இல்லை. அலை வந்து மோதினாலும் கவலையே இல்லை, புயல் வந்தடிச்சாலும் பயமே இல்லை. தண்ணீரில் நடந்த கால்கள் என்னோடு பயணம் செய்யும், தண்ணீரில் நடந்த கால்கள் என்னோடு பயணம் செய்யும். இயேசு என்னோடுண்டு, எனக்கு இனி பயமில்லை. இயேசு என்னோடுண்டு, எனக்கு இனி பயமில்லை. எலேலோ ஐயாசா, எலேலோ.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
இயேசு கூட அதைத்தான் சொன்னார், கவனித்து பாருங்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர் காதை கவனித்தது போல இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், முதலிலே ஆண்டவருடைய அரசை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இதுதான் நம்பிக்கை. இதற்காகத்தான் நாம் கடவுளை தேடுகிறோம். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் என்னவா இருக்கிறது? நாம் நம்புகிற கடவுள் எங்களுக்கு எதையும் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார், நம்மை வாழ வைப்பார். அதுதான் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன? முதலிலே நாங்கள் கடவுளை தேடுவதனால் அது நமக்கு உண்டாகிறது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, முதலிலே நீங்கள் இறைவனை தேடுங்கள், அவர் அரசை தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படுகிறது, இயேசு வழியாக கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் செல்வந்தர்களாய் இருப்பதற்காக செல்வந்தராயிருந்தவர் ஏழையானார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். நாங்கள் செல்வந்தர்களாய் மாறுவதற்காக செல்வந்தராயிருந்தவர் ஏழையானாராம், தரித்திரரானாராம். அப்படின்னா ஏன் அவர் தரித்திரராய் மாறினார்? நாங்கள் செல்வந்தர்களாய் மாறுவதற்காக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் அவர் கசையால் அடிக்கப்பட்டார்? ஏன் அவர் நொறுக்கப்பட்டார்? ஏனென்றால் நாம் அந்த தண்டனையில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன் அவருடைய உடலில் இன்றைக்கு தழும்புகள் இருக்கிறது? ஏனென்றால் அந்த தழும்புகளால் நாம் சுகமடைய வேண்டும் என்பதற்காக. ஏன் அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது? ஏனென்றால் அந்த இரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஒரு மனிதன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறான் என்றால் அவனுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறது, அவருடைய தழும்புகளினால் அவன் சுகமடைகிறான், அவருடைய பாடுகளினாலே அவனுடைய பாவத்தின் தண்டனைகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான், அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவர் மேல் சூட்டப்பட்ட அந்த முள்முடியினாலே மனிதன் அவனுடைய சாப கட்டுக்கிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளுகிறான். இது எப்படி உண்டாகிறது? ஒரு மனிதன் கடவுளை நம்புவதனால் உண்டாகிறது. கடவுளை நம்பும் பொழுது இந்த விடுதலை வாழ்வு உண்டாகிறது. அதனாலதான் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். அந்த கவனிப்பினால் கடவுள் கொடுக்கிற விடுதலையை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். இதோ முதலாவதாக நாம் அவரிடத்தில் இந்த பார்வையற்றவரிடத்தில் இந்த எண்ணத்தை கற்றுக் கொள்ளுகிறோம் என்றால், இந்த பார்வையற்றவர் மக்கள் எல்லாரும் போய்கொண்டிருப்பதை கவனித்தார். கவனித்த பின்பு அவர் என்ன செய்தாராம் பாருங்கள், என்ன இது என்று சொல்லி வினவினார் என்று திருமறையில வாசிக்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி நூல் 18:36. மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருப்பதை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீர்களா, ஒரு பார்வையற்ற மனிதர் கவனித்துவிட்டு என்ன என்று வினவினாராம், கேள்வி கேட்டார், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அவர் அந்த கேள்வியை கேட்டதனாலேதான் அங்கு போனவர்கள் இதோ நசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு சொன்னார்கள். அதை அவர் கேட்காமல் போயிருந்தால் இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். அதுபோல அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதை கவனியுங்கள். கவனிக்கும் பொழுது உங்களிடத்திலேயே ஒரு கேள்வி உண்டாகிறது, இது இயேசுவினால் முடியுமா? என்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று பரிசுத்த வேதாகம நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பலவிதமான கேள்விகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்குள்ளே உண்டாகிறது. என் வாழ்க்கை மாறுமா? என் வாழ்க்கையில விடுதலை உண்டாகுமா? என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா? என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? என் கடன் தொல்லைகள் நீங்குமா? என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அகலுமா என்று பல கேள்விகள் உண்டாகும். இயேசுவினால் இது முடியுமா என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எப்படி பதில் கொடுப்பார்? ஆம், இயேசுவால் தான் இது முடியும் என்று உங்களுக்கு பதில் சொல்லுவதை நீங்கள் கவனிக்க முடியும், அதை நீங்கள் உணர முடியும். கேள்வி வரும் பொழுது உங்களுக்கு பதிலையும் ஆண்டவர் கொடுப்பார். மகனே மகளே, என்னால் முடியுமா என்று நீ கேட்கிறியே, ஆம் என்னால் தான் இது முடியும் என்று அவர் எங்களுக்கு சரியாக தெளிவுபடுத்துவார். அப்பொழுது நமக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளர்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பார்வையற்றவர் வினவினார், கேள்வி கேட்டார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளே பல கேள்விகள் உண்டாகும். அந்த கேள்விகள் தான் உங்களுக்கு விசுவாசத்தின் பாதையை வித்திட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதன் வழியாக கடவுள் எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் காண முடியும். வாயை மூடிக்கொண்டே இருக்கக்கூடாது. என்னவோ ஒரு காதால் கேட்டு மற்ற காதால் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பலர் இன்றைக்கு அப்படித்தான், ஒரு காதால் கேட்டு மற்ற காதால் விட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் இறைவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது யார் யாரையோ நினைத்துக் கொள்வார்களோ, இது அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இது அவர்களுக்கு தான் சரியான வார்த்தை என்று பலர் நினைத்துக் கொள்வார்கள். அது தவறு, அப்படி அல்ல. அவர்களோடு பேச வேண்டியதை கடவுள் அவர்களோடு பேசுவார். உங்களோடு பேசுகிறதைத்தான் கடவுள் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதை கேட்கும் பொழுது இது அவருக்குத்தான் பொருந்தும், இது அவருக்கு சரியான ஒரு வார்த்தை, நல்ல அடி இந்த வார்த்தை அவருக்குத்தான் இது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கடவுள் எங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருமுறை ஒரு பங்கிலே குருவானவர் இந்த தபசு காலத்திலே ஒரு பிரசங்கம் பண்ணினார். என்ன பிரசங்கம் என்றால், இந்த பங்கு மக்களே, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் நரகத்துக்கு போய் விடுவீர்கள் என்று சொல்லி உணர்ச்சி பூர்வமாக கத்தி போதிக்கிறார். இந்த பங்கு மக்களே, நீங்கள் இறை வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாமல் போனால் நரகத்துக்கு தான் போவீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர், முன் வரிசையில் இருந்த மனிதர் பெரிய சத்தம் போட்டு சிரிக்கிறார். திருப்பலி முடிந்தவுடனே அந்த குருவானவர் அந்த நபரை அழைத்து, நான் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி மிக சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தேன், ஆனால் நீர் சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டிருந்தீரே, ஏன் சிரித்தீர்? மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் செத்து அழிந்து நரகத்துக்கு போவார்கள் என்றல்லவா நான் போதித்துக் கொண்டிருந்தேன், உமக்கு அந்த செய்தியினுடைய அர்த்தம் புரியவில்லையா, ஏன் சிரித்தீர் என்று கேட்டதற்கு அந்த நபர் சொன்னாராம், ஃபாதர், நான் உங்களுடைய பங்கை சேர்ந்தவன் அல்ல, நான் வேறு பங்கை சார்ந்தவன், அதனால நீங்கள் உங்களுடைய பங்கு மக்களுக்கு நல்ல வடிவாக பிரசங்கம் பண்ணினீர்கள். நீங்கள் சொன்ன பிரசங்கத்தை கேட்டவுடனே இந்த பங்கு மக்கள் மனம் திரும்பாமல் போனால் இப்படியே செத்து அழிந்து போவார்கள் என்றதனாலதான் நான் சிரித்தேன் என்று சொன்னாராம். பார்த்தீர்களா, அந்த நபர் என்ன நினைத்தார் என்றால், அந்த ஃபாதர் தன்னுடைய பங்கு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது எனக்கு இல்லை என்று அவர் நினைத்துக் கொண்டாராம். அதுபோலதான் இன்றைக்கு பலர் நினைக்கிறார்கள், போதனை எல்லாம் எனக்கல்ல, அது யாருக்கோ, அது அவருக்கு இது இவருக்கு என்று சொல்லி நினைக்கிறார்கள். இல்லை, கடவுள் உங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடுதான் தன்னுடைய உறவை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் போதனையை கேட்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு கேட்டு அந்த கவனத்திலே நாம் என்னென்ன கடவுள் சொல்ல வருகிறார் என்கிறதை சிந்தித்து அதிலே நாம் கேள்விகள் நமக்குள்ளே உருவாகும் பொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலையும் பரிசுத்தாவினர் தந்து நம்மை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறார். மூன்றாவது பாருங்கள், அதாவது அவர் கவனித்தார், அவர் வினவினார், அதுக்கு பின்பு அவருக்கு சொல்லப்பட்டது இயேசுதான் போகிறார் என்று உடனே அவர் என்ன செய்தாராம், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரல் இட்டார் என்று பார்க்கிறார்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
யாக்கோபின்னும் சீறு பூச்சியே
நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே.
நீர்கள் கேளுங்கள், கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது. கவனித்தார், கேட்டார், கூக்குரலிட்டார். நீங்கள் கவனிக்காமல் கேட்காமல் கடவுளை கூப்பிட முடியாது. கடவுள் மேல் நம்பிக்கை உங்களுக்கு வளர முடியாது. கடவுள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். அவரை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். இன்றைக்கு பல மக்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போனது. என்ன காரணம்? கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறதில்லை. நான் ஒரு கத்தோலிக்கன், கத்தோலிக்க திருச்சபையில தான் இன்றைக்கும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நான் எங்களுடைய ஊரில் நடந்த ஒரு ஜெப கூட்டத்திலே கேட்டேனோ, எங்களுடைய பங்கு கோயிலில் நடந்த ஒரு ஜெப கூட்டத்திலே, ஒரு சாதாரண ஒரு பொதுநிலையினர் இந்த வார்த்தையை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை நான் கேட்ட பொழுது அந்த வார்த்தைக்குள் இருந்த வாழ்வை என்னால் காண முடிந்தது. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆலயம் செல்லுகிறேன், திருப்பலிக்கு செல்லுகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு போய்கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த வார்த்தையை நான் கவனிக்காமலேயே போயிருக்கிறேனே என்ற உணர்வு அப்பொழுதுதான் எனக்குள்ளே வந்தது. நான் ஒவ்வொரு நாளும் நாள் திருப்பலிக்கு போகிறவன். நாள் திருப்பலிக்கு நான் போகவில்லை என்றால் வீட்டிலே என்ன கட்டளை என்றால், கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்புதான் எங்களுக்கு காலை சாப்பாடு கிடைக்கும். ஆகவே பிந்தி எழும்பினால் கோயிலுக்கு போக முடியாது. பூசை முடிந்த பின்பு நான் நக்கருணைநாதரிடத்திலே போய் மன்றாடி விட்டு வந்த பின்புதான் வீட்டிலே எங்களுக்கு காலை உணவு கிடைக்கும். இப்படியாக கோயிலுக்கே போய் வந்தவன். ஆனால் எப்பொழுது ஒரு ஜெப கூட்டத்திலே போய் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தையை நான் கேட்டேன், அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே உங்களுக்கு வாழ்வு உண்டு என்றதை அடித்து சொல்லும் பொழுது அதை கவனித்தேன். அப்பொழுதுதான் ஒரு தேவ சமாதானம் உள்ளத்திலே வந்தது. கடவுளுடைய வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை என்னால் காண முடிந்தது. அதனால்தான் அந்த பணியை நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை, நான் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நான் இருக்கின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டும். நான் அந்த வார்த்தையை கவனித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த விடுதலையின் ஆசீர்வாதம் எமது திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பணியை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கனடாவிலேயே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பணியை செய்கிறோம் என்றால், நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை வாழ்வை ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னன்றே, கத்தோலிக்க மக்கள் கடவுளுடைய வார்த்தையிலே சில நேரம் நாம் அதிகமாக ஆர்வம் செலுத்தாமல் போய்விடுகிறோம், அக்கறை காட்டாமல் போய்விடுகிறோம். அப்படி அதிலே அக்கறை காட்டாமல் ஆர்வம் காட்டாமல் போவதனாலேதான் நமக்கு கடவுளை பற்றியதான அறிவு மிக குறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்கு குறைவாக இருக்கிறது. அப்படி குறைவாக இருப்பதனால்தான் யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அதில் நமக்கு நம்பிக்கை வரும் பொழுது நாம் எமது திருச்சபையிலிருந்து வேறு சபைக்கு மாறிவிடுகிறோம். மாறிவிட்டு என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த திருச்சபையிலே ஒன்றுமே இல்லை, இந்த திருச்சபையிலே போதிப்பதே இல்லை, இந்த திருச்சபையிலே ஆண்டவருடைய வல்லமை இல்லை என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஏனென்றால் நாம் இந்த திருச்சபையிலே இருக்கும் பொழுதே கடவுளுடைய வார்த்தையை கவனிக்காமல் போயிருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய வார்த்தையை கவனிப்போம்.
எவ்வளவு தூரம் இறை வார்த்தையை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இறைவன் மேல நமக்கு நம்பிக்கை உண்டாகும். இந்த மனிதர் கூட பாருங்கள், கவனித்தார், கேட்டார், கேட்ட பொழுது இயேசுதான் போகிறார் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தான் அவர் கூக்குரலிட்டார். என்றப்ப இயேசுவால் இதை செய்ய முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். உடனே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூக்குரலிட ஆரம்பித்தாராம். அவர் கூக்குரலிட்டதற்கு என்ன காரணம்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதுதான் காரணம். அதுபோல் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு தூரம் கடவுளுடைய வார்த்தையை அறிவீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை உண்டாகிறது. உங்களுக்கு கடவுள் மேல் எவ்வளவு நம்பிக்கை உண்டாகிறதோ அப்பொழுது கடவுளிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள முடியும். கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் எப்படி நமக்கு நம்பிக்கை உண்டாகும்? அதனால்தான் தூய பவுல் சொல்லுகிறார், ஏய், கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிவிக்காமல் போனால் அதை கேட்காதவர்களுக்கு எப்படி நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி. அது ஆகவேதான் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இங்கும் கூட என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் வினவின பொழுது நசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்களாம். ஆம், அதனால்தான் வான்புறா வழியாக நாங்கள் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தெரிவிக்கிறோம். தெரிவிக்காமல் போனால் எப்படி கடவுள் மேல் நம்பிக்கை மக்களுக்கு வரும்? கடவுளை பற்றி நாம் சொல்ல 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 அதை மக்கள் கேட்க 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 கடவுள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. கடவுள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறதுனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்கள் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தியானத்திலே முக்கியமாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால், அந்த பார்வையற்ற ஒருவர் கவனித்தார், வினவினார், கூக்குரலிட்டார். அதுபோல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இறைவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். அதுக்குள்ளே கேள்விகள் உண்டாகும் பொழுது அந்த கேள்விகளுக்கான விடைகளை கடவுள் கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரால் இது முடியும் என்று நீங்கள் கூக்குரலிட முடியும், மன்றாட முடியும். அந்த மன்றாட்டுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார்.
வான்பிராணியர்கள் இந்த அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை வருகின்ற வான்பிராண் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-6-4-6-2-0-4-4-6-4-6-2-0-4-4 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது சிவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
சரி நேயர்களே, இத்துடன் வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
செலவினாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, செலவினன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார்.
நீங்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.